وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த பின் அல்லாஹுடைய தூதர் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறிய பிறகு ஆரம்பம் செய்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் சூரா பக்ராவிலிருந்து 121வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மேலும் சில வசனங்களையும் நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற வசனங்களில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மூமின்களை மட்டுமல்ல நபியையே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரான வழியிலிருந்து திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று அவர்களுடைய ஒரு மோசமான தன்மையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தாங்களும் நேர்வழி பெறவில்லை, தாங்களும் சத்தியத்தை கொண்டு பயனடையவில்லை. அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த சத்தியத்தை கொண்டு வந்த தூதரையே அந்த சத்தியமான பாதையிலிருந்து திருப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வார்கள். நபியே, அப்போதுதான் அவர்கள் உங்களை கொண்டு திருப்தி அடைவார்கள், அதுவரை அவர்கள் ஓயவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குறித்த எச்சரிக்கையை சொன்னதற்கு பிறகு அல்லாஹுடைய அந்த சுன்னாவின் அடிப்படையிலே எங்கே அவர்களில் இருந்த அந்த தீயவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவானோ அதே நேரத்தில் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களில் இருந்து அல்லாஹுவை பயந்து மறுமையை பயந்து நேர்வழி பெற்ற நன்மக்கள் சிலரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக குறிப்பிடுவான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய நீதமான ஒரு அடிப்படை. அப்ப யாரிடத்திலே என்ன நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை கொண்டு கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களை குறிப்பிடுவான். அப்ப அந்த அடிப்படையில இன்று நாம் ஓதிய இந்த 121வது வசனத்திலே யூதர்கள் கிறிஸ்தவர்களில் இப்படியும் பலர் இருக்கிறார்கள். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப், வேதத்தை நாம் யாருக்கு கொடுத்தோமோ அவர்கள், வேதத்தை நாம் யாருக்கு கொடுத்தோமோ அவர்கள் அதாவது அந்த தௌராத்தையும் இஞ்சியிலையும் எப்படி அதை புரட்டாமல் மாற்றாமல் இறை அச்சத்தோடு ஓத வேண்டுமோ பின்பற்ற வேண்டுமோ அப்படி அந்த தௌராத்தை ஓதக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்கள் உலாய்கை மின்னுணவி, அவர்கள் இந்த குர்ஆனை கண்டிப்பாக நம்பிக்கை கொள்வார்கள், அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு அனுப்பப்பட்ட நபியை ஈமான் கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தௌராத்தை இஞ்சிலை உண்மையில் இறையச்சத்தோடு அதன் மூலமாக நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஓதுகிறார்களோ அவர்கள் இஸ்லாமுடைய தெளிவை பெறுவார்கள், இந்த குர்ஆனை கொண்டு ஹிதாயத்தை அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப யார் அந்த தௌராத்தை இஞ்சிலை புரோகிதத்திற்காக மக்களை வழிகெடுப்பதற்காக அதை கொண்டு பிழப்பு நடத்துவதற்காக அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைப்பது உறுதியல்ல. புரியுதா? ரெண்டு விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். ஒன்று என்ன, அந்த முந்திய வேதங்கள் அது மாற்றப்பட்ட புரட்டப்பட்ட வேதங்களாக இருந்தாலும் யாருடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இருந்து கொஞ்ச நஞ்சம் மன தூய்மை இருந்து பொருளுக்காக பதவிக்காக அல்லாமல் அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களில் இருக்கிறார்களோ அந்த மக்கள் கண்டிப்பாக இந்த குர்ஆன் அவர்களுக்கு முன்னால் ஓதப்படும் பொழுது இந்த குர்ஆனுடைய செய்தி வரும்போது
கண்டிப்பாக இந்த குர்ஆனையும் நம்பிக்கை கொள்வார்கள். இந்த குர்ஆன் எந்த நபியின் மீது இறக்கப்பட்டதோ அந்த நபியையும் ஈமான் கொள்வார்கள். இதற்கு என்ன மிகப்பெரிய உதாரணம், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல யூத பேரறிஞராக இருந்தார். யூதர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய அறிஞராக இருந்தார். அப்ப இந்த மாதிரி செய்தி வருகிறது, ஒருவர் வந்திருக்கிறார் மதீனாவிற்கு, தன்னை நபி என்று சொல்கிறார் என்று. அப்ப அவர் என்ன மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார் என்று தேடி செல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து முதன் முதலாக கேட்ட அந்த வார்த்தை அதுவே எனக்கு போதுமான அடையாளமாக ஆகிவிட்டது, அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று. அஃஸ்ஸ ஸலாம் வ அத்இமு தஆம் வ ஸல்லு பில் லைலி வ அன்னாஸ் நியாம், நீங்கள் மக்களுக்கு சலாமை பரப்புங்கள், மக்களுக்கு உணவளியுங்கள், இரவிலே மக்கள் தூங்கும் போது எழுந்து தொழுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் இஸ்லாமிற்குள் வந்துவிட்டார். அப்ப சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்த மக்கள் இப்படித்தான் யூத அறிஞர்களில் பலர் இஸ்லாமிற்குள் வந்தார்கள், யூத பாமர மக்களிலும் பலர் இஸ்லாமிற்குள் வந்தார்கள். இதே போன்ற இன்னொரு ஒரு பெரிய உதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சிலாகித்து குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ يَقُولُونَ رَبَّنَا آمَنَّا فَاكْتُبْنَا مَعَ الشَّاهِدِينَ وَمَا لَنَا لَا نُؤْمِنُ بِاللَّهِ وَمَا جَاءَنَا مِنَ الْحَقِّ وَمَا لَنَا لَا نُؤْمِنُ بِاللَّهِ وَمَا جَاءَنَا مِنَ الْحَقِّ وَنَطْمَعُ أَنْ يُدْخِلَنَا رَبُّنَا مَعَ الْقَوْمِ الصَّالِحِينَ. சூரா அல்-மாயிதாவுடைய 83-84 வசனங்கள். யாரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சிலாகித்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த தூதருக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை அவர்கள் கேட்டால், முதல் தடவை தான் கேட்கிறாங்க, அப்படி கேட்ட மாத்திரத்திலேயே நபியே அவர்களின் கண்களை பார்ப்பீர்கள், தரா அஜுனம், எப்படி தஃபீது மின தம, கண்ணீரால் கண்ணீரால் நிரம்பி வழிந்து ஓடக்கூடியதாக. ஏன் சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் உடனே சொல்வார்கள், எங்கள் இறைவா நாங்கள் இந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டோம், எங்களை சாட்சியாளர்களிலே நீங்கள் எங்களை ஆக்கிவிடு. அந்த மக்கள் அப்படி ஈமான் கொள்ளும் போது அவர்களுடைய அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி எடுத்த இருப்பிலே நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், அந்த அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது, அந்த தூதர் கொண்டு வந்த அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நாசம், என்ன கேடு ஏற்பட்டது, எப்படி எங்களால் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க முடியும். பாருங்க, இதுதான் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு. ஒரு சிறிய கடுகளவு சுத்தமாக உள்ளத்தில் இருந்தாலும் மறுமையின் வெற்றித்தான் எங்களுக்கு முக்கியம் என்ற எண்ணம் ஒரு சிறிய அடிப்படை அளவிற்கு இருந்தாலும் கூட அந்த நல்லவர்கள் எண்ணக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, எங்களது லட்சியம் என்ன தெரியுமா, நல்லவர்களோடு அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். எங்களை எங்களது இறைவன் நல்லவர்களோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டாமா, இது தவறா, அதற்குத்தானே மார்க்கம், அதற்குத்தானே மதம், அதற்குத்தானே வழிபாடு, மக்களை ஏமாற்றுவதற்கா, விழப்பு நடத்துவதற்கா, புகழை தேடுவதற்கா, சம்பாதிப்பதற்கா, இல்லையே. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் இந்த கூற்றுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான், ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹா, நிரந்தரமாக நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தான், காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஜஸாஉல் முஹ்ஸினீன், இதுதான் நன்மை செய்பவர்களின் கூலியாக இருக்கிறது. அப்ப இந்த வசனம் சூரா அல்-மாயிதாவுடைய 83-84 வசனங்கள், 85வது வசனம், இவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பற்றி சொல்கிறான், ஹபஷாவிலே முஸ்லீம்கள் தஞ்சம் புகுந்த போது மக்காவுடைய முஷ்ரிக்குகளுடைய அடிச்சாட்டியம், அடாவடித்தனம், அநியாயம், அக்கிரமம், சிறுவர்களை கொள்கிறார்கள், பெண்களை கொள்கிறார்கள், அடிமைகளை அடித்து இம்சை செய்கிறார்கள். அதிலிருந்து தப்பித்து பிழைப்பதற்காக ஓடியவர்கள் தான் ஹபஷாவிலே தஞ்சம் புகுந்த சஹாபாக்கள். அதிலே ரஹ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பெரிய சஹாபாக்கள் ஜாஃபர் ரலி அல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அப்ப கடைசியில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் போய் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது குறைஷிகள் சும்மா இருந்தார்களா? சும்மா இருக்கவில்லை. அங்கிருந்து புறப்பட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படியாவது இந்த ஹபஷாவிலிருந்து ஒன்று தங்களது ஊருக்கு திரும்ப, அப்ப என்ன எப்படியாவது திரும்ப கொண்டு போயிடுவோம், எங்க கொண்டு போயிடுவோம், மக்காவு கொண்டு போய் திரும்ப நம்முடைய அந்த தொந்தரவை தொடர்ந்துருவோம். அப்படி இல்லை இங்கேயே இவங்களுக்கு கவரை ஏற்படுத்திட்டு போயிடுவோம். இதாங்க காபிர்களுடைய கெட்ட குணம். காபிர்களுடைய கெட்ட குணம் என்ன? தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான், நிம்மதியாக இருக்க விடமாட்டான். எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டு விட்டால் அதுதான் அவனுக்கு பிரச்சனையே. அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதுதான் அவனுக்கு பிரச்சனையே. சரி, மக்காவிலிருந்து வந்தார்களே ஹபஷாவிற்கு, இவர்கள் யார்? இந்தியர்களா, வேற நாட்டுக்காரர்களா? மக்காவை சேர்ந்த தங்களது இரத்த உறவுகள், தாய் வழியின் தந்தை வழியின் இரத்த உறவுகள். ஆனா ஒன்று மக்காவுக்கு அழைத்துட்டு சென்று திரும்ப பழையபடி இவங்களை கொடுமைப்படுத்தணும், இல்லைனா இருக்கிற இந்த ஹபஷாலையே இவங்களுக்கு கவரை ஏற்படுத்திடணும். எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாம் திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொன்னான், லா யர்குபூன ஃபீ முஃமினின் இல்லம் வலா திம்மா. நம்பிக்கையாளர்களின் விஷயத்தில் பாசத்தையும் காட்ட மாட்டார்கள், உறவையும் பேண மாட்டார்கள், ஒப்பந்தத்தையும் பேண மாட்டார்கள். ரொம்ப உஷாரா இருக்கணும் காபிர்கள். காபிர்கள்ட்ட ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஒட்டி உறவாடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் இஸ்லாமுக்கு ஈமானுக்கு எதிர்ப்பு என்று வந்துவிட்டால் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய நிலைமையும் டேஞ்சரா தான். எப்படி? பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போது குறிப்பிட்டு சில பேர்களை சொன்னாங்க, போயிட்டு போகுது, இவர்களை நீங்கள் போரிலே கண்டால் இவர்களை நீங்களாக கொள்ளாதீர்கள் என்று. எப்படிப்பட்ட கருணை பாருங்கள். இஸ்லாத்துடைய, ஈமானுடைய, இஸ்லாமுடைய பெருந்தன்மையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையை பாருங்கள். போருக்கு வந்திருக்கின்றார்கள் எதிரிகள், அவர்களின் சிலருடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் அவர்களை கொன்று விடாதீர்கள், தேடி சென்று கொண்டு விடாதீர்கள், அவர்களை எதிர்த்து கொண்டு விடாதீர்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சில காபிர்கள் மக்காவில் இருந்தபோது தங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த உபகாரத்தை எண்ணி அவர்கள் தங்களை எதிர்த்தவர்களாக போரிலே வந்திருந்தாலும் கூட அவர்களை கொல்லும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. வேற வழியே இல்லை, நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர. அப்ப அந்த காபிர்கள் என்ன செய்தார்கள்? உண்மையிலே போருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைதான், ஆனாலும் நம்ம குறைசி குடும்பம் போகுதே, குலம் போகுதே என்பதற்காக வந்தவர்கள் சிலர், சிலர் நிர்பந்தமாக அழைத்து வரப்பட்டவர்கள். அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம், இதுவும் ஒரு நமக்கு விளக்கம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரிதான் சஹாபாக்கள் நடந்துகிட்டாங்க. அதுல பல பேரை கொல்லவே இல்லை. ரொம்ப நிர்பந்தமா அவர் போர்ல எதிர்த்து வந்து தங்களை தாக்க வந்த போதுதான் அவர்களை கொண்டார்களே தவிர தேடி சென்று அவர்களை கொல்லவே இல்லை. இது இஸ்லாமுடைய பெருந்தன்மை, இது இஸ்லாமுடைய மன்னிக்கும் மனப்பான்மை. இதை விட வேற என்ன ஆதாரம் சொல்ல வேண்டும்? தங்களை ஓட ஓட விரட்டியவர்கள், தங்களது தந்தையின் சகோதரர்களை கொண்டவர்கள், தங்களது தாய் மாமன்களை கொண்டவர்கள், தங்கள் பிள்ளைகளை கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட போது சொல்கிறார்கள், இஸ்ஹபு ஃபஅன்துமுத்துலகா, நீங்களெல்லாம் சுதந்திரமாக செல்லுங்கள், நீங்களெல்லாம் உரிமையிடப்பட்டவர்கள், நீங்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள், நீங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஸ்ரீபாலைக்குமுல்லும் யூசுப் தனது சகோதரர்களுக்கு சொன்னபடி நானும் சொல்கிறேன், நீங்களெல்லாம் செல்லுங்கள், உங்கள் மீது இன்று எந்த பழிப்பும் கிடையாது. முடியுமா இஸ்லாமை தவிர, இஸ்லாமின் தூதரை தவிர, இஸ்லாமிய உண்மையான இஸ்லாமை பேணக்கூடியவர்களை தவிர, இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையோடு உலக வரலாற்றிலே வேறு யாரும் நடக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக நடக்க முடியாது. முஸ்லிம்களால் மட்டும்தான் அந்த விசாலமான மனப்பான்மையை காட்ட முடியும், பெருந்தன்மையை காட்ட முடியும், காபிர்களால் காட்டவே முடியாது. காபிர் என்ன செய்வான் பார்க்கிறோம். இன்றும் சரி அன்றும் சரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மகளை ஹிஜ்ரா சென்று செல்லும் பொழுது பாவம் கற்பிணி பெண்ணாக இருக்கிறார்கள், வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, இன்னும் 2 மாதங்களிலே அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தருணம், யாருக்காக? அல்லாவிற்காக. எதுவும் வேண்டாம் என்று தன்னம் தனியாக ஓடுகிறார்கள். விட்டார்களா காபிர்கள்? மக்காவில் இருந்து துரத்தினார்கள் துரத்தினார்கள். கடைசியிலே அந்த ஒட்டகம் ஒரு மலைக்குண்டின் மேலே ஏறும் பொழுது அந்த மலைக்குண்டை அப்படியே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். தன்னந்தனியான ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. காபிர்களிலே ஒருவன் கையில் இருந்த ஒரு சிறிய ஈட்டியை எடுத்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி எறிகிறார். எங்கே படுகிறது? வயிற்றிலே குத்துகிறது. வயிற்றிலே குத்தப்பட்டவர்கள் ரத்தம் கசிகிறது, கடுமையாக ரத்தம் கசிகிறது. அவர்கள் கீழே விழுகிறார்கள். வயிற்றில் இருந்த குழந்தை அங்கேயே மூக்காகிறது. ஒட்டகத்திலிருந்து கீழே விழுகிறார்கள் மயக்கமுற்று. பிறகு அந்த உயரமான மலைக்குண்டிலிருந்து உருண்டு கீழே விழுகிறார்கள். அதை கூட அந்த காபிர்கள் பார்த்து சகித்துக் கொண்டிருந்தார்கள். யார்? ரத்த உறவுகள். குறைஷி குறைஷி வம்சத்திலேயே உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஹாஷிம் வம்சத்தைச் சேர்ந்த பெண். இதற்காக இவள் நபியின் மகள், நபியை ஈமான் கொண்டவள் என்ற ஒரே காரணத்திற்காக. அன்றைக்கு நடந்ததா இல்லையா? அதேதானே இது நடக்கிறது. காபிர்கள் முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய இடங்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? கற்பிணி பெண்கள் என்று விடுகிறார்களா? அவர்களுடைய வயிற்றை கிழித்து அந்த சிசுவை எடுத்துக்கூட கொள்கிறார்கள் அல்லவா, எரிக்கிறார்கள் அல்லவா. இதுதான் கணியத்திற்குரியவர்களே, காபிர்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை. ஏன்? அவர்கள் ஷைத்தானுடைய அடிமைகள், முஸ்லிம்களாகிய நாம் ரஹ்மானுடைய அடிமைகள். அவர்கள் யார்? ஷைத்தானின் அடிமைகள், ஷைத்தானின் நேசர்கள். ஷைத்தானிடத்தில் இரக்கம் இருக்காது. ஷைத்தான் அரக்க குணம் உள்ளவன். ஷைத்தான் கெட்ட செயல்களையும் மூர்க்கத்தனமான செயல்களையும் ஏவக்கூடியவன். நாமோ ரஹ்மானுடைய அடியார்கள். ரஹ்மான் ரஹ்மத்தின்படி கட்டளையிடக்கூடியவன், அன்பின்படி கட்டளையிடக்கூடியவன், பாசத்தை பரிமை காட்டக்கூடியவன். அப்ப ஷைத்தானின் அடிமைகளாகிய அந்த காபிர்கள் ஒரு நாளும் கருணை காட்டுவார்கள் நினைத்து விட வேண்டாம். இன்றும் பார்க்கிறோம், உலகத்துக்கெல்லாம் பெரிய மனிதாபிமானத்தையும் மனித உரிமைகளையும் தத்துவங்களையும் பேசக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம்களுடைய நாடுகளில் என்ன செய்தார்கள்? கொல்லப்பட்டவர்களின் கண்களை தோண்டினார்கள், விரல்களை வெட்டினார்கள், அதையெல்லாம் அடையாள சின்னமாக வைத்திருக்கிறார்களாம். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான குணமுடையவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். நாம் தான் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவன் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விடவில்லை. நாம் தான் இந்த துன்யாவுக்காக, நம்முடைய கோழைத்தனத்துக்காக, நம்முடைய பலவீனத்திற்காக, இந்த துன்யாவின் காசுக்காக ஏமாந்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப அந்த ரெண்டு பேர் வர்றாங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு பேச்சின பேச்சினால எதுவுமே காரியமாகல, நாளைக்கு ஒரு பேச்சை நான் கொண்டு போய் வைக்க போற மன்னர் முன்னாடி. எப்படி நடந்து கொள்கிறார்கள் பாருங்க, இங்கேயே இவர்களுக்கு அந்த மன்னர் கபரை ஏற்படுத்தி விடுவார். இன்னொருத்தர் சொல்றாரு, அப்பா ஏதோ போயிட்டு போது வந்துட்டாங்க, நம்ம உறவு தானே, விட்டுட்டு போலாம். விட முடியாது. சரி, அப்ப நாளைக்கு அந்த சம்பாஷணை நடக்குது, ஒரு நீண்ட சம்பாஷணை. கடைசியில ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று கடைசி அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு சூரா மரியமுடைய வசனத்தை ஓதுகிறார். அஸ்மஹா முன்னாடி அந்த சூரா மரியமுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். கேள்வி என்னவாக இருந்தது? இந்த பாருங்க, எந்த ஜீசஸ் ஈசாவை நீங்கள் கடவுளின் குழந்தையாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் அந்த ஜீசஸை ஈசாவை இவர்கள் ஒரு சாதாரண தூதர் என்று தான் சொல்கிறார்கள், ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, காபிர்கள் காலம் காலமாக அந்த நம்பிக்கையில இருந்து அதுதான் மார்க்கம் மதம் என் கொள்கை என்ற அடிப்படையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன்னனுக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த கம்ப்ளைண்டை இந்த குற்றச்சாட்டை வைத்த உடனே மன்னனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பெரிய ஷாக்கான நாம் அடைக்கலம் கொடுத்து நாம் ஆதரவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வைத்திருந்த இந்த மக்கள் மக்காவிலிருந்து வந்த இந்த அரபுகள் நமது மார்க்கத்தின் அடிப்படையை தகர்க்கும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? உடனே கூட்டிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க நீங்க ஈசாவின் விஷயத்திலே? சஹாபாக்கள் அத்தனை பேருக்கும் பயம். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்து விட்டார்கள், அல்லாஹ் அதிருப்தி கொள்ளாத ஒன்றை நாங்கள் சொல்ல மாட்டோம், உண்மையை தவிர நாங்கள் எதையும் பேச மாட்டோம். ஒரே வார்த்தை சொல்றாங்க, நாங்களாக எதுவும் சொல்லவில்லை. எங்களுக்கு எங்களது இறைவன் அவருடைய தூதரின் மீது எதை இறக்கினானோ அதைத்தான் சொல்கிறோம் என்று சூரா மரியமுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 15-16 வசனத்தை அப்படியே ஓதி காட்டுகிறார்கள். தர்ஜுமா செய்பவர் தர்ஜுமா செய்கிறார். இந்த வசனங்களை ஓத 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 அதைத்தான் நல்லா சொல்கிறான். சூரா மாயிதாவுடைய இந்த 83-84 வசனங்களிலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓத ஓத உட்கார்ந்திருந்த மன்னர் பெரிய சபையிலே உயர்ந்த இருக்கையிலே உட்கார்ந்திருந்தவர் எழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தரையிலே மண்டி போட்டு உட்கார்ந்து விட்டார். அழுகிறார் அழுகிறார். அவரை சுற்றி உண்மையை விரும்பிக் கொண்டிருந்த பாதிரிகள் அழுகிறார்கள். சொல்கிறார், ஒரு குச்சியை கொண்டு தரையிலே கோடு போட்டு விட்டு, ஆம் ஆம் ஐசா, இந்த இதை தாண்டி எதையுமே சொல்லவில்லை, இதை தாண்டி எதையுமே சொல்லவில்லை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மொத்த விஷயங்களில் இருந்து நாம் என்ன இந்த இடத்துல தெரிந்து கொள்கிறோம் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, சத்தியத்தினுடைய தேட்டம் இருக்க வேண்டும் சத்தியத்தை நீங்கள் அடைவதற்கு, உண்மையின் தேட்டம் இருக்க வேண்டும் உண்மையை நீங்கள் அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய தேட்டம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வை நீங்கள் அடைவதற்கு, மறுமையின் தேட்டம் இருக்க வேண்டும் மறுமையை நீங்கள் அடைவதற்கு. கண்டிப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார், உங்களை பாதுகாத்து அழைத்து செல்வார், உங்கள் மீது கருணை காட்டி உங்களை அழைத்து செல்வார். அல்லாஹ் ஒரு காலம் கைவிட மாட்டான். ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. உள்ளத்திலே சந்தேகமோ நயவஞ்சகமோ துன்யாவுடைய ஆசையோ அல்லது வேறு விதமான லாப நோக்கமோ இருக்குமே ஆனால் கண்டிப்பாக ஹிதாயத்து கிடைக்காது, கண்டிப்பாக அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காது. உண்மையின் பக்கம் அவர்கள் வழிகாட்டப்பட மாட்டார்கள். உண்மையை பொய்யுக்கு பகரமாக விற்றுவிடுவார்கள், தீனை துன்யாவுக்கு பகரமாக விற்றுவிடுவார்கள், ஆகிரத்தை துன்யாவுக்கு பகரமாக விற்றுவிடுவார்கள். அப்ப இந்த தேட்டம் தாங்க முக்கியம். எது முக்கியம்? தேட்டம், இஹ்லாஸ் என்ற அந்த தூய்மையான தேட்டம் தான் முக்கியம். அதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமாக சொல்றான். ஒரு சம்பவத்தை பாருங்க. முஸ்னத் அஹமதுடைய அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு சென்றபோது வழியிலே ஒரு மனிதர் நபியை பார்த்தார், சஹாபாக்களை பார்த்தார். அவர்களுடைய அந்த தோற்றம், அவர்களுடைய அந்த பேச்சு அந்த மனிதரை கவர்ந்தது. அவர் சொல்கிறார், நான் முஸ்லீம் ஆகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அவரை ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லீம் ஆகிவிட்டார். எங்கே செல்கிறீர்கள்? அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாதுக்காக எதிரிகளை எதிர்க்க நாங்கள் புறப்படுகிறோம், அதற்கும் தயாராகிவிட்டார், நானும் உங்களோடு வருகிறேன். இப்படி சென்ற போது ஒரு நாள் போர் முடிந்ததற்கு பிறகு தடுத்து அமைப்பு எப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் யார் உணவு சமைக்க வேண்டும், யார் அவர்களுக்கு உதவ வேண்டும், யார் முஜாஹிதுகளுடைய குதிரைகளை ஒட்டகங்களை மேய்க்க வேண்டும், அல்லது கொண்டு வந்த துணவுக்காக கொண்டு வந்த கால்நடைகளை மேய்க்க வேண்டும் என்றபடி தர்த்தீப் செய்வார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே கால்நடைகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பு அந்த தோழருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. புதிதாக இஸ்லாமை ஏற்று வந்திருந்த அந்த தோழருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அன்றைய நாளிலே கனிமத்துகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு கனிமத்துகள் பங்கு வைக்கப்பட்டன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்காகவும் அவருடைய கனிமத் பங்கு வைக்கப்பட்டு அது தனியாக பிரிக்கப்பட்டு தோழர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். இந்த செல்வத்தை அந்த தோழருக்கு, நம்மோடு ஜிஹாதிலே புதிதாக கலந்து கொண்ட தோழருக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று ஒப்படைத்தார்கள். அவர் மாலையிலே திரும்பியதற்கு பிறகு சஹாபாக்கள், இது உங்களுடைய கனிமத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிலே உங்களுக்காக பங்கு வைத்தது என்று சொன்ன போது அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், மா அல்லாஹ்வின் தூதரே, இது என்ன செல்வம்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு கொடுத்து செல்வம், கனிமத்திலே உனக்கு கிடைத்த பங்கு என்று. இந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இதற்காக இஸ்லாமை ஏற்கவில்லை, நான் இதற்காக இஸ்லாமை ஏற்கவில்லையே, நான் இதற்காக உங்களோடு வரவில்லையே. நபி கேட்கிறார்கள், ஃபைதன் ஃபலிமாதா, நீ ஏன் எதற்காக இஸ்லாமை ஏற்றாய், எதற்காக எங்களோடு வந்தாய்? சொல்கிறார், நான் உங்களோடு போரிலே கலந்து கொள்ளும் பொழுது அனுப்பியவர் தெரியாத, ஏவியவர் தெரியாத, விட்டவர் தெரியாத ஒரு அம்பு வர வேண்டும் என்னை நோக்கி. அலாயத்தீனி சஹமுன் ஹர்பும், அரபிலே சஹமுன் ஹர்ப் என்றால் எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு அம்பு, யார் எரிஞ்சார்னு கண்ணுக்கு தெரியல, எரிந்தவரை பார்க்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு அம்பு வர வேண்டும், அது என் கழுத்தின் தொண்டையில் இந்த பக்கமாக சென்று இந்த பக்கமாக வெளியேற வேண்டும், இதிலே நான் ஷஹீதாக வேண்டும், இதற்காகத்தான் நான் உங்களோடு வந்திருக்கிறேன், இந்த கனிமத்துக்காக செல்வத்துக்காக நான் வரவில்லை. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சொன்னா சாதாரணமா சொல்ல முடியுமா? உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு போலியாக பேச முடியுமா? பாட்டுக்காக பேச முடியுமா? சும்மா வீரத்துக்காக பேச முடியுமா? புகழுக்காக பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்? உடனடியாக வஹி இறங்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், உஸ்துப் யஸ்துல்லாஹு மக், நீ உண்மையாக சொல், அல்லாஹ்வும் அதை உண்மையாக்கி வைப்பார். நீ சொல்வது உண்மையாக இருக்குமேனால், உனது உள்ளத்தின் தேற்றத்திலிருந்து ஆசையிலிருந்து எழுந்த ஒன்றாக இருக்குமேனால் அல்லாஹ்வும் அதை உண்மையாக்குவான் என்று சொன்னார். சாதாரண வார்த்தை, சிதக் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், கொஞ்சம் கூட பொய்யோ போலியோ பகட்டோ முகஸ்துதியோ உலக லாபங்களை விரும்புவதோ அறவே கலக்க, அறவே கூட கலக்கலாம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சஹாபி ஒன்றுமே சொல்ல அமைதியா இருக்கிறார். அடுத்த நாள் போரிலே கொல்லப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள், அதிலே அந்த தோழரும் இருக்கிறார், அதில் அந்த தோழரும் இருக்கிறார். அவர் மீது போட்டப்பட்டிருந்த போர்வையை அகற்றினால் எங்கே அவர் கை வைத்து விரல் வைத்து சுட்டி காட்டினாரோ அதே இடத்தின் வழியாக அம்பு சென்றிருக்கிறது, எங்கு அவர் சுட்டி காட்டினாரோ அதே இடத்தின் வழியாக அம்பு வெளியாகி இருக்கிறது, அதில் அவர் மரணமடைந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தால் அவரை அடக்கம் செய்கிறார்கள். உமர் சொல்கிறார், இவரின் இடத்திலே நான் இருக்க வேண்டுமே, இவரின் இடத்திலே, இந்த இடத்திலே இந்த ஜனாதா எனது ஜனாதாவாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி பாருங்கள். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய அந்த உண்மையை பாருங்கள். இன்றைக்கு அந்த உண்மையிலிருந்து அதை ஒரு லட்சமா பங்கு வைத்து ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிட்டா போதும். இப்படி சஹாபாக்களின் அந்த உண்மை என்ற அந்த சிதர் நபின்ற சொன்னா எதை சொன்னாலும் உண்மை, எதை சொன்னாலும் உண்மை, எதை சொன்னாலும் அதிலிருந்து ஒரு சின்ன பாயிண்ட் நமக்கு கிடைச்சிட்டா போதும். அல்லதீன ஆதைனாஹும் அல்கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, வேதத்தை கொடுக்கப்பட்டவர்களில் யார் அதை சரியாக ஓதிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் உலாய்கை மின் உணவி, அந்த வேதத்தை நம்பிக்கை கொள்வார்கள், ஈமான் கொள்வார்கள். அப்ப சத்தியத்தின் பிரியம், சத்தியத்தின் தேடல், உண்மையின் பிரியம், உண்மையின் தேடல், அந்த உண்மையின்படி நடக்க வேண்டும் என்ற ஆசை அது இருக்க வேண்டும், கண்டிப்பா அந்த ஹிதாயத்தை கொடுத்துரும். இன்று நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் சத்தியத்தை தேடினார்களோ, சத்தியத்தின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்களோ, அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் சரி, சிலை வணங்கிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்திலே பெரிய ஒரு மத நம்பிக்கையுடைய ஒரு பாதிரியின் குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை தேட வேண்டும், சத்தியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் புறப்படும் பொழுது எப்படி சல்மான் பார்சி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் நபியின் பக்கம் ஹிதாயத்து காட்டினானோ அது போன்று இன்று நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக ஹிதாயத்து காட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப யாரும் உள்ளத்தை பூட்டி கொண்டார்களோ, உள்ளத்திற்கு திரையிட்டுக் கொண்டார்களோ, அல்லது துன்யாவை நோக்கமாக கொண்டார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறார். இப்ப இந்த விஷயத்தை நம்மோடு நமது சமுதாயத்தோடு நீங்கள் கொஞ்சம் தத்பீர் செட் செய்து பார்க்க வேண்டும். இது யூதர்களுக்கு, யூதர்கள் இதற்கு நசராக்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான் அல்லவா, இது அப்படியே யாருக்கும் பொருந்தும், முஸ்லிம்களாகிய நமக்கும் பொருந்தும். எந்த விதத்திலே பொருந்தும் என்று பார்க்கிறோம். சுன்னாவோடு பிதஅத்து கலக்கப்பட்டு விட்டது, தௌஹீத் ஏகத்துவத்தோடு ஷிர்க் கலக்கப்பட்டு விட்டது, நன்மைகளோடு தீமைகள் கலக்கப்பட்டு விட்டன. இப்படி இருந்தும் யார் உண்மையான இஸ்லாமை நான் அறிய வேண்டும், தேட வேண்டும், எந்த இஸ்லாம் உண்மையாக அல்லாவின் தூதரின் மீது இறக்கப்பட்டதோ, அந்த பரிசுத்தமான தீனை கலப்படம் இல்லாமல் நான் தேட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக தூய்மையான குர்ஆன் சுன்னாவிற்கு வழிகாட்டப்படுகிறார்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட ஆதாரம் பாருங்கள். அந்த தூய்மையான இஸ்லாம் அவர்களுக்கு இதுதான் குர்ஆனிலே இருக்கிறது, இது இல்லையே, இதுதான் இஸ்லாமிலே இருக்கிறது, இது இல்லையே, சுன்னாவிலே இதுதான் இருக்கிறது, இது இல்லையே என்று அவர்களுக்கு தெளிவாக ஆதாரத்தோடு சொல்லப்படும் பொழுது, இதைத்தானே நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், இதுதான் அல்லாஹ் சொன்னதா, இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னதா, இதை அல்லாஹ் சொல்லவில்லையா, இதை நபி சொல்லவில்லையா என்ற உடனே மன திருப்தியோடு அதை ஏற்று வருகிறார்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே யார் இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இதை பிழைப்பாக ஒரு வருமானமாக நடத்தி கொண்டிருந்தார்களோ, அவங்களுக்கு குர்ஆன் முக்கியம் கிடையாது, அவர்களுக்கு ஹதீஸ் முக்கியம் கிடையாது, அவர்களுக்கு மார்க்கமோ வறுமையோ முக்கியம் கிடையாது, அவர்களுக்கு முக்கியமெல்லாம் கவர். அவங்களுக்கு முக்கியம் என்ன? கவர். கவர் நான் புரியுதா? என்ன கவர் வச்சு கொடுப்பாங்க பாருங்க, பாத்தியா ஓத போனா கவரு, மௌலூது ஓத போனா கவரு, வீடு திறப்பு விழாவுக்கு போனா கவரு, மௌலூது ஓத போனா கவரு, கல்யாணத்துக்கு போனா கவரு. அதற்காக வேண்டி யார் மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டு மார்க்கத்தின் பணியாளர்களாகவும், மார்க்கத்தின் சேவையாளர்களாகவும், மார்க்கத்தின் அறிஞர்களாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, காசுக்காக வேண்டி அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அவர்கள் அதிலிருந்து தௌபா செய்து, என்ன ஷர்த் என்ன? தௌபா செய்து விடுபட்டு நான் மார்க்கத்தை பிழைப்பாக நடத்த மாட்டேன் என்று இஹ்லாஸா அவங்களுக்கு தௌபா செய்து அவங்களுக்கு ஹிதாயத்து. ஆனா அதிலிருந்து தௌபா செய்யாத வரைக்கும் நீங்க முழு குர்ஆன ஓதி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நேரடியா வந்து அவங்களுக்கு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தாலும் சரி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியா வந்து சுன்னாவுக்கு விளக்கம் கொடுத்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்? அவர்களது நோக்கம் என்ன? சத்தியத்தை அடைய வேண்டும் என்பதோ, சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்பதோ அவங்களுக்கு நோக்கம்? அவர்களுக்கு நோக்கம் அதுவெல்லாம் இல்லை. எது நோக்கம்? கவர் நோக்கம். அவ்வளவு. அப்ப அந்த கவர் எங்க கிடைக்குதோ அங்க போயிடுவான். அந்த கவர் எதனால கிடைக்குதோ அதெல்லாம் செய்வாங்க. அதற்காக மார்க்கத்தையே உடைத்துக் கொண்டே இருப்பார்கள். இவங்க யாரு? யூதர்களை போல. எப்படி யூதர்கள் தங்களது வேதங்களில் சிலவற்றை மறைத்தார்கள், சிலவற்றை புரட்டினார்களோ, அது போன்றுதான் இவர்களும். இப்ப எந்த அளவுக்கு மக்கள் இந்த ஷிர்க்ல டெவலப் ஆகிவிட்டார்கள் என்றால், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே உதவி கேட்கலாம், கபூரிலே சென்றவர்களிடத்திலே நீங்கள் இஸ்திராசா ரட்சிக்க கோரலாம் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம். எங்க இருந்து? குர்ஆன்ல இருந்து ஆதாரம், ஹதீஸில் இருந்து ஆதாரம். அல்லாஹ் அல்லாதவங்களிடத்துல சென்று, கபூர்ல சென்று நீங்க துவா கேட்கலாம், கபூருக்கு சுஜூது செய்யலாம், கபூருக்கு தவாப் செய்யலாம் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் என்றால், எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸ் இவர்கள் திரித்திருப்பார்கள், மாற்றியிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இந்த இடத்துல பெற வேண்டும். நம்மள எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மள எல்லாரிடத்திலையும் ஏதோ ஒரு வகையில ஒரு வழிகேடு இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமல் என் அடியார்களே, நீங்கள் எல்லாம் வழிகேடர்கள் தான், வழிகட்டவர்கள் தான், நான் நேர் வழி காட்டியவரை தவிர. நான் யாருக்கு நேர்வழி காட்டி நேர்வழியை கொண்டு பாதுகாத்தேனோ அவர்களை தவிர பாக்கி எல்லாரும் வழிகட்டவர்கள் தான். என்னிடத்தில் ஹிதாயத்தை தேடுங்கள், நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறேன். அப்ப நம்ம ஒவ்வொருத்தங்கள்டையும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், ஏதாவது ஒரு ஹராம் இருக்கும், ஏதாவது ஒரு பிதாத் இருக்கும், ஏதாவது ஒரு வழிகேடு இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அந்த முஹப்பத்தை சுத்தமாக வைத்து, யா அல்லாஹ் என்னை திருத்து, சத்தியத்தை எனக்கு காண்பித்துக் கொடு, அதை பின்பற்றுவதற்கும் எனக்கு தௌஃபீக்கை கொடு என்ற தூய எண்ணத்தில் இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய தப்ப நமக்கு அல்லாஹ் உணர்த்துவான். உணர்த்தக்கூடிய ஒருவரை அல்லாஹ் நமக்கு காண்பிப்பான், அனுப்புவான். நம்ம செய்யக்கூடிய செயலை தவறு என்று நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒருவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பா அனுப்புவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எடுத்துக் கொள்கிறீர்களா, திருந்திக் கொள்கிறீர்களா, திருத்திக் கொள்கிறீர்களா, திரும்பி விடுகிறீர்களா, இல்லை நீங்கள் அடம் பிடிக்கிறீர்களா, பிடிவாதம் பிடிக்கிறீர்களா, நீங்கள் பெருமையை கொண்டு கர்வத்தை கொண்டு நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் சொல்லிப்பான். இப்படித்தான் எனக்கு தப்ப சொல்லிக்காற்ற ஒருத்தர் தேடி சொன்ன, இது தப்பா, இது ஆதாரம் இல்லையா, இது பலவீனமான ஹதீஸா, இது பிதாத்தா, இன்றே நான் தௌபா செய்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். நேர்வழியை அல்லாஹ் அவருக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உலாய்கை மினூன பிஹி வமை யக்ஃபுர் பிஹி, யார் இந்த வேதத்தை நிராகரிப்பார்களோ, குர்ஆனை இந்த வேதத்தை அல்லது இந்த நபி, இந்த குர்ஆன் எந்த நபியின் மீது இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தை யார் நிராகரிப்பார்களோ, ஃஉலாஇக ஹுமுல் காஸிரூன், அவர்கள் யார், அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அவ்வளவுதான், இந்த துன்யாவிலே அவர்கள் என்ன செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட, எவ்வளவு துன்யாவை சம்பாதித்து வைத்திருந்தாலும் கூட அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியாது. குர்ஆனை மறுத்து விட்டால், நபியை புறக்கணித்து விட்டால் அவர்கள்தான் உண்மையான நஷ்டவாதிகள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனிலே நஷ்டம் என்று எங்கெல்லாம் எதை குறிப்பிடுகிறான் என்றால், இந்த மார்க்கத்தை இழந்தவர்கள் தான் இழக்கக்கூடியவர்கள். யார் இந்த மார்க்கத்தை யார் இழந்து விட்டார்களோ அவர்கள் தான் இழப்புக்குரியவர்கள், நஷ்டவாதிகள். துன்யாரெல்லாம் பொருளாதாரத்திலே நலிந்து விட்டார்களோ, பொருளாதாரத்திலே நஷ்டமடைந்து விட்டார்களோ அவர்களே அல்லாஹு தஆலா நஷ்டவாதிகள் என்று சொல்லவில்லை. இன்னொரு வகையில பார்த்தீர்கள் என்று சொன்னா, நாளைக்கு மறுமையில போனா மனுஷன் நினைப்பானா, ஏண்டா துன்யால நம்ம ராகத்தா இருந்தோம்னு சொல்லி, துன்யால கொஞ்ச கொஞ்சம் ராகத்தா இருந்தோமா இல்லையா, இதை நினைச்சு மறுமையில மனுஷன் நினைப்பான, ஏண்டா இந்த துன்யால ராகத்து கிடைச்சிச்சு, மொத்தமா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருந்தா இங்க எவ்வளவோ ராகத்தா இருக்கலாமே, ஏன் ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அங்க நன்மையா இருக்கு. இந்த துன்யால ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பதிலா அங்க நன்மைகளை பார்க்கிறா பார்க்கிறான்னு சொல்றதுடைய தர்காவை பார்க்கிறோம். அல்ல, மொத்த வாழ்க்கையுமே கஷ்டத்துல போயிருந்தா நல்லா இருந்திருக்கு. எப்படி என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமே, சொர்க்கத்திலே இவ்வளவு பெரிய தரகாக்களை நான் அடைவேனே, அல்லாட்ட கேட்பான், நான் இவ்வளவு சொல்கலையே, நான் இவ்வளவு நோன்பு வைக்கலையே, நான் இவ்வளவு அமல்கள்லாம் என்கிட்ட இல்லையே, இன்னும் போய் இந்த கேட்டகரியில வச்சிருக்கிறியே, விஐபி கேட்டகரியில, எப்படி எனக்கு போய் இவ்வளவு பெரிய விஐபி கேட்டகரியா? அல்லாட்ட இருந்து பதில் வரும், நீ கஷ்டப்பட்டில்ல, எவ்வளவு சிரமப்பட்ட, கடன்ல கஷ்டப்பட்ட, நோயில கஷ்டப்பட்ட, பிரச்சனையில கஷ்டப்பட்ட, நஷ்டத்துல கஷ்டப்பட்ட, முசீபத்துல கஷ்டப்பட்டியா, பொறுமையா இருந்த அந்த பொறுமைக்கு தான் சுப்ஹான். அந்த பொறுமைக்கு தான் உனக்கு இந்த கூலி. பொறுமையாளர்களின் பொறுமையாளர்களின் முடிவு மிக உயர்ந்த முடிவு. மஷ்டர்ல மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் மனுஷர்கள் அப்படியே சொர்க்கத்துக்கு தனியா கூட்டமா போயிட்டு இருப்பாங்க. மனுஷர்கள் நிறுத்தி கேட்பாங்களா, என்னங்க இன்னும் விசாரணையை ஆரம்பிக்கல, விசாரணையை பத்தி ஒண்ணுமே பேசப்படல, நீங்க பாட்டுக்கு சொர்க்கத்தின் பாதையில வேகமா போயிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் அல்லாஹ் உடைய ஏற்பாடு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்வார்களா, நாங்கள் பொறுமையாளர்கள் சொல்லி, நாங்கள் யார், பொறுமையாளர்கள், பொறுத்தவர்கள். உடனே மனசுகள் சொல்வார்கள், ஆம் ஆம், அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி இருக்கிறான், பொறுமையாளர்களின் முடிவு ரொம்ப சிறந்த முடிவு என்று நீங்க போயிட்டே இருக்கீங்க. இந்த துன்யால கஷ்டப்பட்டவங்களை ஈமானோட இஹ்லாஸோட அமலோட அவர்களை மறுமையிலும் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான், அவர்களை மறுமையிலும் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். புரியுதா இல்லையா, ரெண்டு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஈமானோட இந்த துன்யால ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டானா, முடிவு செய்து கொள்ளுங்கள், மரும ராகத்தோ ராகத்தோ. ஆனா இந்த துன்யால ராகத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு யார் இருந்தார்களோ நினைத்து விட வேண்டாம், மறுமையிலே அதே போல ராகத்து கிடைக்கும் சொல்லி, அன்லஸ் அவர்கள் இந்த ராகத்துக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் அடியார்களுடைய ஹக்குகளையும் நிறைவேற்றி அவர்கள் வந்திருந்தாலே தவிர, அப்படி வந்திருந்தாலும் கேள்வி கொடுக்கறதுக்குள்ளார அவருக்கு வெறுத்து போயிடும். இப்படி வந்திருந்தாலும் கூட அவருக்கு கேள்வி கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்குள்ளார அவருக்கு வெறுத்து போயிடும், களைச்சு போயிடுவார். அப்ப யாராவது இப்படி சோதிக்கப்பட்டா யாரும் மனசளவுல ஒரு மனவீனப்பட்டு விட வேண்டாம். நம்ம தொழுகிறோமே, நோம்பு வைக்கிறோமே, என்னென்னமோ செய்து பார்க்கிறோமே, நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக நேசித்து மறுமையிலே நீ வரும் பொழுது குற்றமற்றவனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தானவனாக, உன்னது விசாரணை லேசாக்கப்பட்டவனாக நீ வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அப்பா மனசுல ராகத்தா போயிடும், ரொம்ப சந்தோஷமா இருப்பார், மன உளைச்சலும் வராது, மன நெருக்கடியும் வராது. இதுதான் ஈமான் சொல்றது, இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகிறது. யார் இந்த வேதத்தை இந்த நபியை மறுத்து விடுவார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளாக விடுவார்கள். அப்ப ஈமானுக்கு மாற்றமான தன்மைதான் நஷ்டம், ஈமானுக்கு மாற்றமான தன்மைதான் நஷ்டம், இஸ்லாமுக்கு மாற்றமான தன்மைதான் நஷ்டம். அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து 122வது வசனம் இதோட தொடர்புடைய வசனம். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் இந்த வசனத்திலே, யா பனி இஸ்ரائيل اذكروا نعمتي التي انعمت عليكم واني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعه ولا هم ينصرون. முந்தைய வசனங்களின் தொடர்ச்சியாக யாரை பற்றி பேசப்பட்டு வருகிறது? யாரை பற்றி? யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி. அதிலே அநியாயம் செய்தவர்கள், மார்க்கத்தை மீறியவர்களை பற்றி சொல்லப்பட்ட அதே நேரத்திலே நல்லவர்களை பற்றியும் அல்லாஹ் சொன்னார். இப்ப அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஒட்டுமொத்த அந்த இஸ்ரவேலர்களை அழைத்து, இஸ்ராயலின் சந்ததிகளே அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள், ரஹ்மானுடைய கருணையை பாருங்கள், அவனுடைய அன்பை பாருங்கள், அவனுடைய மன்னிக்கும் அந்த மாண்பை பாருங்கள். இவ்வளவெல்லாம் அநியாயம் செய்தும், இவ்வளவெல்லாம் அக்கிரமம் செய்தும், எங்கேயாவது ஏ யகுதிகளே நல்லா கூப்பிட்டானா குரான்ல? ஏ யகுதிகளே கூப்பிட்டானா? ஓ நசரானிகளே கூப்பிட்டானா? ஓ வழிகட்டவர்களே கூப்பிட்டானா? கூப்பிட்டானா? கூப்பிடவே இல்லை. தான் விரும்பிய, தான் பிரியப்பட்ட அந்த நபியுடைய பிள்ளைகள் என்ற கருணையினால், இவர்கள் திருந்த வேண்டும் என்ற விருப்பத்தால் அல்லாஹ் கடைசி வரைக்கும் குர்ஆன்ல இஸ்ராயலின் சந்ததிகளே, யாக்கூபின் சந்ததிகளே என்றுதான் அழைக்கிறார். குர்ஆன்ல ஒரு வசனம் கூட யா ஐயுஹல் யஹூத், யஹூதிகளே அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் என்ன கஷ்டமா சொல்றதுக்கு என்ன செஞ்சது குர்ஆன்ல? அல்லாஹ் யா அஹ்லல் கிதாப் எப்படி சொல்கிறார்? யா அஹ்லல் கிதாப், வேதத்தை உடையவர்களே, வேதத்தின் சொந்தக்காரர்களே, வேதத்திற்கு உரிமை உள்ளவர்களே, எவ்வளவு அழகான பேர் பாருங்க. இதை நீங்க மாற்றுங்க, கிறிஸ்தவர்களோட யூதர்களோட பேசும்போது கண்டிப்பா சொல்லி காட்டணும். அவர்கள் எப்படி மாற்றிக்கொண்டார்கள்? இங்கு இல்ல, பாவிகளே 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 சொல்லி குரான்ல எங்கேயாவது இருக்குதா பாவிகளே பாவிகள்? நம்மளை பார்த்து கூட அல்லாஹ் சொல்ல, வரம்பு மீறி தனக்கு அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே அப்படின்னு சொல்றாங்க. 39:53 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்? வரம்பு மீறி தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னடியார்களே, என் கருணையிலிருந்து நீங்கள் நிராசையாக வேண்டாம். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அப்போ அல்லாஹ் வ தஆலா இவ்வளவெல்லாம் அக்கிரமங்கள் செய்து கூட நபிமார்களையே கொண்டிருந்தும் கூட, நபிமார்களை கொண்டிருந்தும் கூட நல்லவர்களை கொண்டிருக்கிறார்கள். ஒரே ராத்திரி 40 நபிகளை கொண்டு தட்டாங்க, கொலப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கான அந்த நபியினுடைய நபியை ஈமான் கொண்டு சத்தியத்தை சொன்னவர்களை ஒரே ராத்திரில குழந்தைஞ்சிருக்கிறாங்க யூதர்கள். இவங்க காபிர்கள் இல்ல, யாரு அந்த அவங்களும் முஸ்லீமா தான் இருந்தாங்க, ஆனா சத்தியத்தை சொன்னார்கள், தாங்கள் செய்யக்கூடிய தீமையை தடுத்தார்கள் என்பதற்காக. அந்த அளவுக்கு ஷஹவத், அந்த மன இச்சை அவருடைய உள்ளத்தை கவிப்பிடித்திருந்துச்சு. இன்றைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை உலமாக்கள் சத்தியத்தை சொன்னதற்காக மஸ்ஜிதிலிருந்து விரட்டப்படுகிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு இமாம் ஜும்மா பயான்ல மட்டி வாங்காதீங்க, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒரு பாவம், நீங்கள் கபர்களை வணங்காதீர்கள், அது அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒரு சிறுக்கான செயல் என்று சொன்ன ஒரே காரணத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போதே நிறுத்துடா இமாம் சொன்னார். அதோட கதை முடிஞ்சு அவர் அப்படியே தர தரணி இழுத்துட்டு போய் ரூம்ல வச்சு அப்பயே பேக் பண்றது. அப்புறம் மக்கள் தான் சரிங்க, மக்களுடைய பலவீனத்தை பாருங்க, காசு உள்ளவர்களுக்கும் பணம் உள்ளவர்களுக்கும் பதவி உள்ளவர்களுக்கும் இந்த உம்மத்து பயந்துகிட்டு நிலையை பாருங்க. எங்க அனுப்புறதா அனுப்புங்க, இந்த ஜும்மா தொழுவ வச்சுட்டு அனுப்புங்களே. இப்ப யாரு நமக்கு குத்துபா ஓதுவா, யாரு தொழுது வைப்பா? கடைசியில அவர் அப்படியே நிறுத்தி பயானை நிறுத்திவிட்டு கடைசியில குத்துபாவை ஓத வச்சு அப்புறம் தொழுகையை முடிச்சு கையோட ஜும்மா தொழுது சுண்ணத்து கூட தொழுக முடியல, ரூமுக்கு கூட்டிட்டு வந்து பையெல்லாம் தூக்கி போட்டு கொடுத்து கடைசியில பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டு விட்டணும். கடந்து போச்சு தீதர்களா இல்லையா இவர்கள்? அதே குணத்தில் பிறந்தவர்களா இல்லையா? இன்றைக்கு மஸ்ஜிதுடைய இமாம்களை குறை சொல்றாங்க, குறை சொல்றாங்க. எதுக்கு குறை சொல்றாங்க? குறை சொல்ல வேண்டியவர்கள் உண்மையில யார்? முத்தவல்லிகள். குறை சொல்ல வேண்டியவர்கள் யார்? அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள். எத்தனையோ பேர் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சொல்லக்கூடாங்களா? என்ன சொல்வார்கள்? இமாம் சாஹப் இங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி இமாமத்து செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப பாருங்க, இதுக்கு இவர் 7 வருஷம் படித்தாரு. எப்படி அங்க படிச்சுட்டு வந்தது? அங்கே விட்ட வேண்டியதான். எந்த மதசாலையாவது மௌலூது வந்து சொல்லித்தராங்க? நாங்க மௌலூது பாடத்திட்டத்தில் இருக்கா? எந்த மருத்துவரையாவது சலாசுனாரிய பாடத்திட்டத்தில் இருக்கா? பாடத்திட்டத்தில் இந்த குராபாக்கு விதாசி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எங்க வந்து கற்பிக்கப்படுகிறது? முத்தவல்லிகளால் கற்பிக்கப்படுகிறது. அவர்கள் கட்டளையிடுவது போன்று அவர் இமாமத்து செய்யணும். அப்ப அவர் இமாமத்தில் இருக்கலாம். அவர் சத்தியத்தை சொன்னார் என்பதற்காக அவரை பள்ளியை விட்டு நீக்கிட்டா, மஸ்ஜிதுல 1 லட்சம் பேர் தொழுது வந்தா கூட முசல்லிகள்ல ஒருத்தன் கூட போய் முத்தவல்லிகிட்ட கேட்க மாட்டான், ஏன்பா இமாம நீக்கினு சொல்லி. அந்த அளவுக்கு தான் நமது பொதுமக்களுடைய வீரம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது. யாராவது கேட்பாங்களா? அது முத்தவள்ளி நீக்கிட்டாரு, அது என்னமோ பிரச்சனையா? அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து யாராவது ஒருத்தர் நமக்கு தொழு வச்சா போதும். முஸ்லிம்களுடைய பொதுமக்களின் அன்றாட பிரச்சனை அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறது. சத்தியத்திற்காக, நேர்மைக்காக, வீரத்திற்காக குரல் கொடுப்பதற்குண்டான எந்த துணிவும் பொதுமக்கள்கிட்ட கிடையாது. என சும்மா சொல்லுன்னு கோச்சுக்காதீங்க. நடப்பதை நடந்து கொண்டிருப்பதை ஏன் எனக்கு நடந்து சேர்த்து சொல்றோம் உங்களுக்கு? இதுவரைக்கும் இங்க தொழுக வச்சவர், இங்க நமக்கு பயான் செஞ்சவர், ஏன்பா இந்த வாரம் நமக்கு தொழுக வைக்கல, அடுத்த வாரம் தொழுக வைக்கிறேன்னு கேட்கறதுனால 4 பேர் வருவாங்களா? வரவே மாட்டாங்க. அவ்வளவுதான், அவர் போயிட்டாரு. எதுக்கு போறாரு? ஏதோ முத்தவள்ளி பிரச்சனையா போயிட்டாரு. இப்ப முத்தவள்ளிக்கு பிரச்சனைனா எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை? மார்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, தனிப்பட்ட பிரச்சனையா? முத்தவள்ளிக்கு பிடிக்கலையா, ஜமாத்துக்கு பிடிக்கல, நிர்வாகத்துக்கு பிடிக்கலையா அனுப்பிட்டாங்க? புரியுதா உங்களுக்கு நடக்கிறது? அல்லாஹ் இது மாறாத வரைக்கும் நீங்க பொதுவான ஆலயங்கள் தெரிந்து மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஒரு இமாம் நீக்கப்பட்டா எதுக்கு நீக்கப்பட்டார்னு சொல்லி ஜமாத்துக்கு கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கணும், காரணம் சொல்லணும், அது விசாரிக்கப்படணும். நீதமான ஜமாத்தார்கள் முன்னிலையில நீதமான ஒரு கமிட்டியின் மூலமாக இமாமுடைய குற்றம், இமாமுடைய தவறு பரிசீலிக்கப்பட வேண்டும். அது மன்னிக்கப்படக்கூடிய குற்றமா, மாற்றிக்கொள்ளப்படக்கூடிய ஒரு குற்றமா, அல்லது அடுத்த வாய்ப்பு கொடுப்பதற்குண்டான குற்றமா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு பேச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு, அவ்வளவுதான் போயிட்டு. உலகத்துல நீங்க பாருங்க, தோட்டி வேலைக்கு சேர்ந்தா கூட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கு. என்னங்க? தோட்டி வேலைக்கு சேர்ந்தா கூட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குது. ஆனா எங்கேயாவது இமாம்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து சேர்க்கப்பட்டிருக்காங்களா? எங்க யார வேலையிலிருந்து நீக்கிறதா இருந்தாலும் கூட நீக்கிறவங்க 1 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். சட்டம் இருக்கா இல்லையா? இமாமத்துக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இன்னைக்கு ராத்திரி முடிவு பண்ணாங்கன்னா, வியாழக்கிழமை ராத்திரி முடிவு பண்ணாங்கன்னா, வெள்ளிக்கிழமை இமாமால சுபூ தொழுவிக்க முடியாது. வெள்ளிக்கிழமை இமாமால சுபூ தொழுவிக்க முடியாது. ஆனா இவருடைய வேலை எப்படி? எல்லா வேலை வாரத்துல ஒரு நாள் லீவு இருக்கும், இமாமுக்கு லீவு இருக்கா? வாரம் ஃபுல்லா வேலை செய்யணும், மாசம் ஃபுல்லா வேலை செய்யணும், வருஷம் ஃபுல்லா வேலை செய்யணும். இருந்தும் எங்கேயாவது இமாம் ரிட்டையர்ட் ஆகும்பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் ஏதாவது இருக்குதா, அவருக்கு ஏதாவது உதவி இருக்குதா? இன்றைக்கு வரைக்கும் 3000 2000 எங்கே ஒரு இடத்துக்கு போனோமே இன்னைக்கு யாரோடையோ அனசிருக்காருங்க, இங்க திருச்சிக்கு போயிருக்கு போயிட்டு வந்தோமே. நம்ம ராத்திரில வரும்பொழுது ஒரு இமாம் ஸ்டாஃபுக்கு எவ்வளவு சம்பளம் என்று யார் சத்தம்பளம் கூட என்னோட வந்தாங்களே சார், 3000 சம்பளம் தான். மோதினாருக்கு 1200 சம்பளம், மோதினாருக்கு எவ்வளவு சம்பளம்? 1200 சம்பளம். பள்ளிவாசல் விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, அங்கதான் கிடக்கும். மார்க்கம் முன்னேறணுமா, எப்படி முன்னேறும் மக்கள் இஸ்லாம் முஸ்லீம்கள் முன்னேறணுமா, எப்படி இவர்கள் தனது மார்க்கத்தையும் மார்க்கத்திற்கு பணி செய்பவர்களையும் முன்னேற்றவே இல்லை, எங்க இருக்கு முன்னேறது? அல்ல ஞானத்தை தான் இறக்கிட்டே இருக்கும். அல்ல உன்னிடத்திலிருந்து உனது காசு பணத்தை பறிக்கக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய ஒரு எதிரியை அண்ணா அனுப்பிட்டே இருப்பான். நீ தான் மார்க்கத்தை கண்ணியப்படுத்துறீங்க, ஏன் நீன கண்ணியப்படுத்தாத உனக்கு எதுக்கு செல்வம், உனக்கு எதுக்கு கண்ணியம்? சரி, இப்ப எதுக்கு சொல்ல வரணும்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பேசுகிறான் அந்த யூதர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட, யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களின் இஸ்ராயலின் சந்ததிகளே, ஒரு குழு நியமத்தி என் அருளை நினைத்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் அந்த வழிகேட்டு போனவர்களை திருத்த அல்லாஹ் முயற்சி செய்யறான், அவர்கள் மனம் திருத்த அல்லாஹ் முயற்சி செய்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா, அந்த அனைத்து உங்களுக்கு நான் செய்த நியமத்துகளை உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு வன்னி பங்கேற்கும் எனது ஆளுமை, உங்கள் மூதாதைகளை அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த எல்லா மக்களை விட அவர்களை மேன்மையாற்றி வைத்தேனே. மேன்மையிலே சிறந்த மேன்மை என்ன? உங்களிலிருந்தான் நான் தூதர்களையே அனுப்பிக் கொண்டிருந்தேன், இந்த இஸ்ராயல் வம்சத்திலிருந்தான் நான் தூதர்களை அனுப்பிக் கொண்டிருந்தேனே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு நான் உங்கள் மீது கருணை அனுபவித்திருக்கிறேன். இன்னும் பயந்து கொள்ளுங்கள், இன்னொரு ஆன்மாவிற்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, அந்த கிட்ட கணிக்க முடியாது, கூலி கொடுக்க முடியாது. யாரெல்லாம் நான் நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், இவன் என் மகனா இவனையும் சேர்த்து எங்கேயாவது அனுப்பிடுன்னு சொல்லி முடியாது, யாரும் யாருக்கும் எந்த கூலியும் கொடுக்க முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் தனியா சொல்றேன், ஏதாவது நீங்க கொண்டு வந்திருப்பீங்க அங்க மருமைக்கு, யாரா இதை வாங்கிட்டு என்ன விட்டுருன்னு சொல்றதுக்கு, எந்த நஷ்டையிலும் அங்கே பெற்றுக் கொள்ளப்படாது, யாருடைய சிபாரிசும் அங்கே பலன் அளிக்காது. ஈமான் இல்லை என்றால் உன்னிடத்திலே தனிப்பட்ட அவசியமான கடமையான அமல சாதிகள் இல்லை என்றால் யாருடைய பரிந்துரையும் அங்கே பலன் அளிக்காது. வலாகும் அவர்களுக்கு எந்த விதத்திலிருந்தும் உதவியும் வராது, யாரும் அங்கே அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாறாக உதவி செய்ய முன்வர மாட்டார்கள், உதவி செய்யப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாளை இஸ்ராயலின் சந்ததிகளே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுத்தாலா ரெண்டு விஷயத்தை இங்கே குறிப்பிடலாம். ஒன்று, அந்த இஸ்ரவேலர்கள் திரும்புவதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் செய்த நியமத்தை சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது, மறுமையின் பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். கொஞ்சம் மறுமை நினைச்சுப்பாரு, இந்த துன்யாவில் நீங்கள் எவ்வளவு காலம் இருந்துவிட முடியும்? நீங்கள் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஹிதாயத்தை தவிர வேறு எதை கொண்டு நீங்கள் அங்கே வெற்றி பெற முடியும்? அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அந்த இஸ்ரவேலர்களுக்கு, யார் இந்த வேதத்தை ஓதியும் கூட இதை கேட்டும் கூட நபியின் பக்கம் வரவில்லையோ, இந்த குர்ஆனின் பக்கம் வரவில்லையோ, அவர்களுக்கு இந்த ரெண்டு அறிவுரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே கூறிவிட்டு, அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்னும் அதற்கு பின்னால் இருந்த முஸ்லிம்களாகிய நமக்கும் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாகிய தந்தையாகிய இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனங்களிலே செல்கிறார். அந்த இப்ராஹிமுடைய வழியை அவருடைய நேரிய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வர வேண்டாமா? அந்த இப்ராஹிம் எதை கொண்டு வந்தார்? நீங்கள் நேசிக்கக்கூடிய யாருடைய வழித்தொண்டல் நீங்கள் சொல்கிறீர்களோ அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தானே போதித்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனங்களிலே பேசுகிறார். அப்ப இன்று நாம் படித்த இந்த மூன்று வசனங்களிலே 121, 122, 123 வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று, நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக வைக்க வேண்டும், வேதத்தை அணுகும் பொழுது மன தூய்மையோடு ஹிதாயத்துக்காக அணுக வேண்டும். எப்போதுமே நான் திருந்த வேண்டும், எனக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு மறுமையினுடைய வெற்றி கொடுக்க வேண்டும், என்னுடைய தவறை அல்லாஹ் எனக்கு உணர்த்த வேண்டும், அந்த தவறிலிருந்து திருந்துவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற மன தூய்மையோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக குர்ஆன் ஹிதாயத்துக்காகவும் சுன்னா ஹிதாயத்துக்காகவும் ஹிதாயத்து காட்டக்கூடியவருடைய ஹிதாயத் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் சத்தியத்தை நிராகரித்து விடுவார்கள். சத்தியத்தை நிராகரித்தவர்கள் தான் நஷ்டவாதி. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த இரண்டு உபதேசங்களை கொண்டு நமக்கு என்ன சொல்கிறான் என்றால், நாமும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த உம்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறானே, அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மறுமையை நாம் பயப்பட வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைவு கூர்ந்து மறுமையை பயந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் வேதத்தை நபியின் சுன்னாவை அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மாற்றாமல் அதில் ஏதாவது நமது இஷ்டத்திற்கு ஏற்ப சேர்க்காமல் அல்லது மன இச்சையினால் அதை மறுக்காமல் தூய்மையாக நாமும் பின்பற்ற வேண்டும். யூதர்களைப் போன்று கிறிஸ்தவர்களைப் போன்று நாம் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவுரை இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய வேதத்தின்படி நடக்கக்கூடிய நல்லவர்களை தந்தருவானாக. மன இச்சைக்கும் அல்லது சைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கும் அடிமையாக இருந்து அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலஃபிருஹு إنه هو الغفور الرحيم.